ஸ்தோத்திரம் செய்வோம். யேசப்பா, இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அழைத்து வந்த யாவருக்கும் உமக்கு நன்றி தகப்பனே. தன் பிள்ளைகள் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் உங்களுக்கு முத்தை போன்றவர்கள் சுவாமி. உங்கள் கண்களில் பொக்கிஷமானவர்கள் தகப்பனே. அனைவரையும் மிகவும் நேசிக்கிற தகப்பன்னீர், உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. என்னை உங்களுடைய நிழலெல்லாம் மூடி மறைங்க சுவாமி. பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாக என்னை மூடி மறைங்க. என் தகப்பனுடைய வார்த்தைகள் நான் பேசும் பொழுது உங்கள் சித்தத்தை போல தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு நான் எடுத்துரைக்க எனக்கு கிருபை தாங்க. டடி எங்களோடே இருங்க சுவாமி. இந்த பிரசங்கத்தை நீங்கள் ஆசீர்வாதித்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிரீட்டிங்ஸ் டு ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். டுடே வி ஆர் கோயிங் டு டர்ன் அவர் பைபிள்ஸ் டு தி புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் 27. And I'm going to read two verses from the book of Acts chapter 27. So this is the Apostle Paul standing on a ship which is being battered in a storm and looking to the 276 people on board that ship. And these are the words the Apostle Paul speaks to them. He says, "Last night an angel of God whom I belong to and whom I serve stood beside me and said, 'Do not be afraid. You must stand trial before Caesar, and God has graciously given your lives and all those who sail with me.'" Hallelujah. We're going to park that for a second, and we're going to go back into the New Testament. Particularly, we are going to look at the book of Mark chapter 7 very briefly. இன்றைக்கு மார்க் புத்தகம் 7வது அதிகாரத்தை சில நிமிடங்களை மட்டும் செலவு செய்து அதில் 2-3 காரியங்களை நாம் எடுத்து அதை முதலில் புரிந்து கொண்டு அதை அடிப்படையாக வைத்து திரும்பவும் ஆக்ட் புத்தகத்திற்கு நம்ம செல்ல போகிறோம். The book of Mark chapter 7 is famous for one word that Jesus uttered. It is famous for many things, but it is also famous for one word that came from the mouth of Jesus, and that is Ephatha. It was part of a miracle that the Lord Jesus Christ performed for a man who was brought to him who was deaf and dumb. They come pleading to the Lord and they say, "Lord, have mercy on this man." And God has mercy on the man. And as part of his healing, he utters these words, Ephatha. The meaning of that word, which we all know, means be opened. So God utters that single word in Aramaic to this man who is born deaf and dumb, and the Lord heals the man by uttering that one word, Ephatha. But here is the background before that miracle takes place. In Mark 7 verses 31, the Bible says, "Jesus left the vicinity of Tyre and went to Sidon, down to the Sea of Galilee and into the region of Decapolis." Whenever the Bible gives us such detail, there will be a reason and purpose why that detail is there. I have a map to get that into perspective for you. So the one you see on the right-hand side is a view of the nation Israel during the biblical times. Each of the color-coded regions in that map stands for the tribes of Israel. And I have highlighted the number 1 in that map. And if you are able to make it out, Jesus is in the north of the country at Sidon, very far away from Jerusalem in that circle numbered 1. And as the Bible says, he goes from Tyre to Sidon and down to the Sea of Galilee. The Sea of Galilee, you will see where I have a red arrow pointing from it. That small blue place is the Sea of Galilee. The map you see on the left-hand side is a zoomed-in version of what you see on the right. And that place again shows you where the Sea of Galilee is. But more importantly, it calls out in orange the Decapolis. The Decapolis stands for the 10 cities. 10 பட்டணங்களை குறிப்பது தான் டெக்கபோலிஸ். அந்த மேப்பில் நீங்கள் அந்த பட்டணங்களை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 10 பட்டணங்கள் இருக்குமா. ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்குள்ளாக கர்த்தர் கடந்து செல்கிறார். He is nowhere near Jerusalem. He is nowhere in Judah. He is not even in Israel territory. The Lord's journey is taking him into the Decapolis. For those of you who are familiar, the people who lived in the Decapolis, the Bible says in many places in the New Testament that they were Gentiles. புறஜாதியானவர்கள் அந்த இடத்தில் வசித்து வந்தார்களாம். கர்த்தர் இப்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிற இடம் புறஜாதிகள் வசிக்கிற இடத்திற்காக செல்றாராம். That is the time when they bring this deaf and dumb man. கொண்டு வந்த மனிதன் ஒரு யூதர் அல்ல. கொண்டு வந்த மனிதனோ புறஜாதிக்காரன். வேதத்தில் போட்டிருக்கிறது 32 வசனத்தில், தேர் சம் பீப்புள் பிராட் ஹிம் அ மேன் ஹூ வாஸ் டெஃப் அண்ட் குட் ஹார்ட்லி டாக். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அண்ட் தே பெக்ட் ஜீசஸ் டு பிளேஸ் ஹிஸ் ஹேண்ட் ஆன் ஹிம். அவரிடத்தில் வந்து மன்றாடினார்கள், கர்த்தாவே இந்த மனிதனின் மேல் உங்கள் கரங்களை வைங்க சுவாமி. அப்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த காரியம் 34 வசனத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு வசனம்தான், ஆனால் அந்த வசனத்துக்குள்ளே இருக்க காரியங்களோ அநேக காரியங்கள். அநேக முறை அந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதை படித்து வேகமாக அடுத்த வசனத்துக்குள்ளாக சென்று விடுவோம். இன்றைக்கு அதை நாம் செய்ய போவதல்ல. அந்த வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கிற சத்தியங்களை உங்களிடத்துல நான் விளக்க நான் ட்ரை பண்ண போகிறேன். And this is what the verse 34 says. இது கர்த்தர் அந்த மனிதன் அவர் முன்பாக நின்று கொண்டிருக்கிற வேளையில் சுத்தி இருப்பவர்கள்லாம் ஆண்டவரை பார்த்து, தகப்பனே இந்த மனிதன் மேல கை வைத்து சுகம் தாருங்கள் என்று கேட்கவில்லையாம், கெஞ்சி மன்றாடினார்களாம். அப்பொழுது இயேசப்பா செய்த காரியத்தை பாருங்க. அவர் சொல்ற, பைபிள் சேஸ் he looked up to heaven, கண்களை பரலோகத்துக்கு ஏறெடுத்து, அண்ட் வித் a deep sigh, ஒரு பெருமூச்சு விட்டு, பிறகுதான் அந்த வார்த்தை எஃபாதா என்ற வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தரின் அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அற்புதங்கள் ஒரு வார்த்தையால செய்த அற்புதங்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அவர் சொன்னதை படியே நடைபெறும். This is the only place when if you read through the book of Mark, the Lord will take spit from his mouth and touch the tongue of this man. He will take his fingers and put it in his ears. Then he will look up to heaven and with a deep sigh, ஒரு பெருமூச்சு விட்டு, கர்த்தர் எஃபாதா அப்படின்னு சொல்லுவார். கர்த்தர் ஏன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும்? கர்த்தர் ஏன் ஒரு பெருமூச்சு விட வேண்டும்? ஒரு வார்த்தை சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நடைபெறும். அவர் வெறும் எஃபாதாண்டு மட்டும் சொல்லியிருக்கலாம் தானே, ஏன் இந்த காரியங்களை அவர் செய்தார்? அவர் விடுகிற பெருமூச்சு, சரி இவன் கேட்டனால இவங்க கெஞ்சறனால நான் செய்வேன் என்று அல்ல. கர்த்தர், the theologians say that when God takes a deep sigh and when he says in Aramaic Ephatha, the Lord looks at the sinfulness in the region of the Decapolis. He knows that this man is in this state because of his sinfulness. இந்த காலங்களில் உலகத்தில் நாம் போய் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது அநேக முறை நாம் தவறாக, இவன் பாவம் செய்திருக்கிறான் அதனால் தான் இவன் சபிக்கப்பட்டான், இவன் பாவம் செய்திருக்கிறான் அதனால் தான் இவன் இந்த பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டான் என்று அநேக முறை, மோஸ்ட்லி ஃப்ரம் த பிளேசஸ் வி கம் ஃப்ரம், வி எக்ஸிபிட் திஸ் கைண்ட் ஆஃப் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. மெனி அ டைம்ஸ் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ராங் பிகாஸ் வி ஜட்ஜ் சம்படி எல்ஸ். But in this instance, the Lord God Almighty, the Son of God, is in the region of the Decapolis where these are the Gentiles living and God knows that sin rules that place. அதனால் பெருமூச்சு விட்டு இந்த இடத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் அவர் பார்த்து, அவர் பெருமூச்சு விட்டு ஒரு விசை மனதிறங்கி அவர் வாயிலிருந்து எஃபாதா அப்படின்னு வார்த்தை வந்து அந்த மனிதன் சுகமாகிறார். Hallelujah. We are now going to rewind to what takes place before Jesus goes into the region of the Decapolis. Hallelujah. To understand what happened before Jesus goes into the Decapolis, we have to go back to the book of Matthew chapter 8. மத்தேயு புத்தகம் 8 அதிகாரத்துக்குள்ளாக கடந்து செல்லணும். இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் கூட நீங்க நன்றாய் அறிந்த காரியங்கள். இந்த அதிகாரத்தை வைத்து அநேக பிரசங்கங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. This part of the Bible talks about when Jesus calms the storm. ஒரு பெருங்காற்றை கர்த்தர் ஒரு வார்த்தையால் இறையாதே என்று சொல்லி அகற்றி அந்த காற்றை அடக்கின ஒரு வசனம் தான், ஒரு இடம் தான் இந்த சாப்டர். 23 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, Then he got into this boat and his disciples followed him. அவர் படகுக்குள்ள ஏறி போகிறாராம், அவரை பின்தொடர்ந்து அவருடைய சீடர்கள் போறாங்களாம். அடுத்த வசனமே சொல்லுது, Suddenly a furious storm. அது தமிழில் போட்டிருக்கிறது, ஃபியூரியஸ் ஸ்டாமுக்கு ஒரு பெருங்காற்று அந்த சீ ஆஃப் கேலிலியில் அடிக்கிறதா. த டிசைபிள்ஸ் ஆர் டெரிஃபைட். அதில் பாதி பேர் மீன் பிடிக்கிற மக்கள். ஆனாலும் அந்த பெருங்காற்றில் அவர்களை பயம் மேற்கொண்டு ஏசப்பா தூங்கி கொண்டிருக்கிற வேலையில் தே கோ அண்ட் தே வேக் ஜீசஸ் அப் அண்ட் சே, வேக் அப் லார்ட், வி ஆர் கோயிங் டு ட்ரவுன். அப்பொழுது நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், ஆண்டவர் எழுந்து காற்றை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இறையாதே என்று. அந்த காற்று அடங்கி போகிறது. அதுக்கு உடனடியாகவே அடுத்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் கரை ஏறுவார்கள். அந்த புயலை கடந்து அவர்கள் செல்கிற திசையத்தில் கரையேறுவார்கள். When they come across the shore, இந்த விஷயமே நீங்க நன்றாக அறிந்திருப்பீங்க. இரண்டு பிசாசு பிடித்த மனிதர்கள் அவரை சந்திக்க வருகிறார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே இரண்டு பேர் மிகவும் பெரிய குரலில் கூச்சல் போட்டு தகப்பு நேரத்தில் ஓடி வருகிறார்கள். அதில் வேதம் போட்டிருக்கு, அவர்கள் மேல் ஒரு லீஜன் ஆஃப் டீமன்ஸ் இருந்ததாம். ஆண்டவர் செய்த அற்புதம் நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீங்க. ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லுவார், அந்த ஒரு வார்த்தை கோ என்ற ஒரு வார்த்தை. அந்த பிசாசுகள் எல்லாம் பன்றிகள் மேல் விழுந்து, அந்த பன்றிகள் எல்லாம் கடலுக்குள் விழுந்து மடிந்து போகிற ஒரு இடம் நம் நன்றாய் அறிந்திருப்போம். அவருடைய அட்டென்ஷனை ஒரே ஒரு இடத்திற்கு தான் நான் இழுக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், அந்த சுகமடைந்தான் பார்த்தீங்களா, அந்த மனிதன் ஆண்டவர் இடத்துல வந்து, மத்தேயு சாப்டர் 8ல் அந்த விஷயம் இல்லை, மார்க் சாப்டர் 5ல் அந்த டீட்டெயில் தரப்பட்டு இருக்கிறது. த பைபிள் சேஸ் தட் ஆஸ் ஜீசஸ் வாஸ் கெட்டிங் இன் டு த போட், த மேன் ஹூ ஹட் பீன் டீமன் பொசஸ்ட் பெக்ட் ஹிம் டு கோ வித் ஹிம். இங்கே இன்னொரு மனிதன் கர்த்தர் இடத்துல கெஞ்சி மன்றாடுறான். அந்த மனிதன் யூதர் அல்ல, அவனும் புறஜாதிக்காரன். அவன் ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உங்களோட நான் போறேன் சுவாமி, என்னை கொண்டு போங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நோ, கோ ஹோம் டு யோர் பீப்புள் அண்ட் டெல் தெம் ஹவு மச் த லார்ட் ஹஸ் டன் ஃபார் யூ அண்ட் ஹவு மச் மர்சி ஹேட் ஆன் யூ. ஆண்டவர் அந்த நபரை பார்த்து சொல்றார், என்னிடத்துல நீ வராத, உன்னோட தேசத்திற்கும் உன்னோட சொந்தக்காரர்களிடத்தும் உன்னை சூழ்ந்திருக்கிற மக்களிடத்தில் நீ போய் கர்த்தர் உனக்கு செய்த அற்புதங்களை நீ சொல்லு என்று ஆண்டவர் அந்த மனிதரிடத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். For those of you who don't know this, and I mentioned it in a previous sermon, before the Lord Jesus Christ sends out 12 disciples, before the Lord sends out the 70 people, என் நாமத்தில் பேய்களை ஓட்டுங்கள், என் நாமத்தில் சுகத்தை தாருங்கள், சென்றவர்கள் எல்லாம் தகப்பனிடத்தில் வந்து, Lord, in your name we commanded and sicknesses were healed and demons were released from people, Lord, என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள். This has taking place even before that. My point is, the very first evangelist that Jesus sends into the world is this demon-possessed man. Hallelujah. Now, if you rewind back and you look at the journey, அந்த கடலுக்குள்ளாக Sea of Galilee-ல வந்த அந்த ஸ்டார்ம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரும் காற்று வந்து ஒரு சாதாரண காற்று அல்ல. The Bible says that the Lord looked at the wind and he rebukes the wind. அது ஒரு வெதர் பேட்டர்ன் தானே, அதை ஏன் அவர் ரிபிக் செய்யணும்? தியாலஜியன்ஸ் என்ன சொல்றார்கள், அந்த பெருங்காற்றை உருவாக்குனதே பிசாசுடைய வேலை. இரண்டாவது, அவர் போய் அந்த இடத்தில் இறங்கும் பொழுது அந்த பிசாசுகள் ஓடி வருகிறார் பார்த்தீங்களா, அவரை எதிர்க்க, அதுவும் பிசாசோட வேலை. ஆனால் கர்த்தர் அதை இரண்டையும் மேற்கொண்டு அந்த மனிதத்தில் சொல்றாரு, நீ போய் உன்னோட மக்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரர்களிடத்தையும் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நீங்க சொல்லுங்கன்னு. But here is the key point. The Bible says in Mark chapter 5 verse 10, So the man went away and began to tell all that Jesus did for him in the Decapolis. Hallelujah. And the manidhan enna seigirar? The Bible says he goes to this Decapolis and he tells about Jesus Christ. Hallelujah. The instance we started from in the book of Mark chapter 7 is the second time Jesus goes to the Decapolis. Hallelujah. He already goes once. He heals the demon-possessed man. He sends the man into the Decapolis. The man goes and tells of the wonders of God. Second time, Jesus goes there and he starts performing miracles. Hallelujah. What has happened here? God performs a miracle in the Gentile territory. He takes the good news of the gospel into the Gentile territory. While he does that, a storm opposes him. Demon-possessed men oppose him. The Lord overcomes that and the Lord heals the demon-possessed man and he sends the man into the Decapolis to tell of the wonders of God. The man faithfully goes and tells of the wonders of God. When Jesus goes back the second time, many people are brought to him to be healed. Hallelujah. Am I making sense? In the book of Matthew chapter 4 verses 23 and 25, the Bible says, Jesus went through Galilee, teaching in their synagogues, proclaiming the good news of the kingdom and healing every disease and sickness among the people. Large crowds from Galilee, the Decapolis and Jerusalem and Judea and the region across the Jordan followed him. Hallelujah. Now, if you want to connect the dots, in Isaiah chapter 9 verses 1 and 2, this is the prophet Isaiah. Isaiah தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார். ஆண்டவர் வருவதை குறித்து அவர் சொல்கிற ஒரு தீர்க்க தரிசனம் ஐசாயா சாப்டர் 9 வெர்சஸ் 1 அண்ட் 2 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது. நெவர்தலஸ் there will be no more gloom for those who were in distress. அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. வேதத்தில் எழுதியிருக்கு, நெவர்தலஸ் there will be no more gloom for those who were in distress. In the past, he humbled the land of Zebulun and Naphtali, but in the future, he will haul a Galilee of the nations by the way of the sea, beyond the Jordan. The people walking in darkness have seen a great light. To those living in the deep, darkness has dawned. இந்த வசனம் அநேக தடவை கிறிஸ்மஸ் அப்போ நம்ம படிப்போம். இருளில் வாழ்கிற மக்களின் மத்தியில் ஒரு ஒளி உதித்ததான். அது ஏசாயா தீர்க்கதரிசி பல நூறாம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசனம். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த ரெண்டு லேண்ட் இருக்கு பாருங்க, லேண்ட் ஆஃப் ஜெபுலம் அண்ட் நாப்தாலி, விச் இஸ் ஹைலைட்டட் இன் பர்பிள் அண்ட் இன் கிரீன் இன் எல்லோ, ஜெபுலம் அண்ட் நாப்தாலி. அந்த இடத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் ஐசா எழுதியிருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்போ நம்ம பார்த்தது அதே இடங்களில் கர்த்தர் போய் அந்த இடத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. Am I making sense, my brothers and sisters in Christ? So the point I want to land with you is God has a desire to go amongst the Gentiles and give them the good news. But God doesn't do it directly. The Lord sends the demon-possessed man first into the Decapolis. He does the work as an evangelist and God follows behind performing miracles and healing people. Hallelujah. Are you with me so far? But before God went, Jesus went to that land of the Decapolis, Satan opposes him in the Sea of Galilee. He sends ஒரு பெருங்காற்றை அனுப்பி அந்த படகை மிகவும் அசைக்க செய்து உள்ளே இருந்தவர்களையும் பயமுறுத்தினார். அந்த இடத்தில் காலடி வைத்தவுடன் இரண்டு பேர் ஓடி வந்து அவர்களை தாக்கும்படி வந்தார்களாம், இரண்டு மனிதர்கள். அதை ஆண்டவர் மேற்கொண்டார். When he was carrying out that journey, when the disciples were on the Sea of Galilee, they probably would have thought, oh, God has asked us, எங்கேயோ கொண்டு போறாரு, ஒருவேளை அவங்களை கொண்டு போய் நம்மளுக்கு சாப்பாடு போடுவாரு அப்படின்னு நினைச்சு போட்ல ஏறி இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் செய்கிற காரியம். அவர் அந்த இரண்டு காரியங்களையும் மேற்கொண்டு அந்த இடத்திற்கு சுவிசேஷத்தை கர்த்தர் எடுத்து செல்கிறார். ஹல்லேலூயா. Am I clear so far? Now we are going to go back to the book of Acts, chapter 27. கலிலியா கடலில் ஒரு புயல் எழும்பினது, தமிழில் போட்டிருக்கு ஒரு பெருங்காற்று எழும்பினது என்று. இப்பொழுது ஆக்ஸ் புத்தகம் 27 வசனத்தில், 27-28 வசனத்தில் நீங்க படித்தீங்கன்னா, the two chapters talk about the apostle Paul heading towards Rome to stand trial before Caesar. Hallelujah. That is what those two books talk about, and they are the very last books in the book of Acts. Now very quickly, let's go through that, because even when Paul is on his way to Rome, he encounters a storm. Just like Jesus encounters a storm on the Sea of Galilee, there too Paul encounters a storm. And for those of you who will read this part, Acts 27 in Tamil, you will see the same words used. ஒரு பெருங்காற்று தான் அந்த படகையும் அசைத்ததாம். ஹல்லேலூயா. இட் இஸ் த சேம். தி இங்கிலீஷ் வெர்ஷன் சேஸ் இட்ஸ் அ ஹரிகேன், பட் தி தமிழ் வெர்ஷன் சேஸ் ஒரு பெருங்காற்று பவுல் சென்று கொண்டிருக்கிற கப்பலை தாக்குனது என்று அப்போ ஆக்ஸ் புத்தகம் 27 வசனத்தில் சொல்லியிருக்கு. அது நம்ம வெரி குவிக்காக நம்ம பார்ப்போம். 1 வசனம் சொல்லும், When it was decided that they will sail for Italy, Paul and some of the prisoners was handed over to a centurion named Julius, who belonged to the imperial guard. 2 vasanam kurugirathu, We boarded a ship from Adratum, about to sail for the ports along the coast of the province of Asia, and we put out to sea. 3 vasanathula solliyirukke, The next day we landed at Sidon. And the Sidon endradha na inga enga pathinga, we just saw it, right, in the book of Matthew, that Jesus goes from Sidon to Tyre to the Sea of Galilee into the Decapolis, right? We saw that. Now here the Bible says, in the map, if you see on my right hand side, the number 1 which is there is actually Sidon, right? That is where the ship is starting from. அங்கிருந்து தான் அந்த படகு வந்து கிளம்புறது. அதில் வந்து 3 வசனத்தில் எழுதியிருக்கு, The next day we landed at Sidon, and Julius in his kindness allowed Paul to go home with his friends. So Jerusalem in the Kalamana Vargal, அடுத்த நாள் சிடோனுக்குள்ள போகிறாங்களாம். So they are traveling along the coast. Right hand side, the red line, if you follow, talks about the journey of the Apostle Paul, which is detailed in the book of Acts chapter 27. ஒரே அதிகாரத்தில் இருக்கிற எல்லா இடங்களும் நீங்கள் அதை நன்றாக படித்தீங்கன்னா அதில் பல இடங்களை போட்டு இருக்கும். அந்த மேப், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மேப்பு, அந்த சென்ற இடங்களை எல்லாம் அந்த ரெட் லைனை வைத்து அது காண்பிக்குது. ஹல்லேலூயா, ஆர் யூ ஃபாலோயிங் வித் மீ? எருசலேமிலிருந்து ரோமுக்கு வந்து 1000 kilometers, தேர் இஸ் 1000 kilometers பை சி ஃப்ரம் ரோம், ஃப்ரம் ஜெருசலம் டு ரோம். ஹல்லேலூயா. நவ் இன் வர்ஸ் 3 தி பைபிள் சேஸ், பால் ஃபைண்ட்ஸ் ஃபேவர் வித் ஹூ? ஹி ஃபைண்ட்ஸ் ஃபேவர் வித் ஜூலியஸ். ஹூஸ் ஜூலியஸ்? ஜூலியஸ் இஸ் த சென்ச்சூரியன். இப்போ அந்த மனிதன் ஒரு ரோமன் சென்ச்சூரியன் இடத்துல ஏன் பாலுக்கு தயவு கிடைக்கணும்? அவருக்கு ஏதாச்சும் செஞ்சிருந்தா தயவு கிடைக்கணும். ஏன் அந்த மனிதன் பால் இடத்துல தயவு வைத்திருந்தார்? ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் கன்சிடர் தட் ட்ரூத்? வை டிட் யூ ஹேவ் ஃபேவர் ஃபார் பால்? த பைபிள் டசன்ட் டெல் அஸ், பட் த பைபிள் டெல்ஸ் அஸ் அபவுட் அனதர் சென்ச்சூரியன் தட் ஐ ப்ரீச்ட் அபவுட் அ ஃபியூ வீக்ஸ் அகோ. ஹூஸ் தட் சென்ச்சூரியன்? கார்னியஸ். அப்போ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்திருப்பாங்க, ஒரே இடத்துல இருக்கிற 100 அதிபதினா. அப்போ இந்த கார்னியஸ் சொல்லியிருக்கலாம், நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பால் என்று என் வீட்டுக்கு வந்து அற்புதம் செய்தார், ஆண்டவர் எனக்கு சொன்னார், நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம். ஜூலியஸ் இடத்துல சொல்லியிருந்திருக்கலாம், வேதத்தில் போடவில்லை. மேபி தட் இஸ் அ ரீசன் வை ஹி ஃபவுண்ட் ஃபேவர். 1000 miles போக வேண்டிய ஜேர்னி, ஒரு கைதியை ஜூலியஸ் என்ன செய்கிறாரு, நீ வீட்டுக்கு போய் வேணும்னு சாமான்லாம் நீ எடுத்துனுவாப்பா, அதுக்கப்புறம் நம்ம ரோமுக்கு போகலான்னு சொல்லி அந்த மனிதன் பாலிடத்தில் தயவு காண்பிக்கிறாராம். அதுதான் வசனம் 3rd வசனத்தில் போட்டிருக்கு. இஃப் யூ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு வர்ஸ் 12, த பைபிள் சேஸ் தே கோ த்ரூ மெனி சிட்டிஸ் அந்த ரெட் லைன், அண்ட் இன் வர்ஸ் 12 இட் சேஸ் தே கோ டு க்ரீட். அந்த நடுவில் ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் க்ரீட்டு. அந்த இடத்துல போய் இருந்து அந்த இடத்துல அந்த பைபிள் சேஸ் சின்ஸ் த ஹார்பர் வாஸ் அன்சூட்டபிள் ஃபார் வின்டர் த மெஜாரிட்டி டிசைடட் தட் தே ஷுட் சேல் ஆன் அண்ட் ரீச் ஃபானிக்ஸ். அந்த க்ரீட் ஐலண்டுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஃபானிக்ஸ் என்ற இடத்துக்கு நம்ம அங்கே போயிடுவோம், அங்கே வசதியெல்லாம் நல்லா இருக்குது, நம்ம வின்டர் வர சமயத்தில் நம்ம அங்கே வந்து அடைக்கலம் இருப்போம் அப்படின்ட்டு இவங்க கிளம்புறாங்களாம். தே ஸ்டார்ட் ஃப்ரம் தி அதர் எண்ட் ஆஃப் க்ரீட் அண்ட் தேர் ட்ரைங் டு கெட் டு ஃபெனிஷியா, விச் இஸ் திஸ் பிளேஸ். தே ஆர் ஹியர் and they don't want to basically stay here, they go to Phoenix. Hallelujah, is that making sense? And they're going to go there. In verse 14, Acts 27, before long a hurricane force wind called the northeaster swept down from the island. The ship was caught in the storm. ஸோ என்ன ஆகுறது, அந்த இடத்துல இருக்காமல் அவங்க அடுத்த பட்டணத்துக்கு செல்லணும்னு சென்று கொண்டு இருக்கிற வழியில் 14th வசனம் இடத்துல சொல்லுது, ஒரு ஹரிக்கேன் அந்த ஷிப்பை சூழ்ந்து கொள்கிறது. தமிழில் போட்டிருக்கிற வார்த்தை, ஒரு பெருங்காற்று அந்த கப்பலை சூழ்ந்து கொள்கிறது. நீங்கள் மீதியான புக் ஆஃப் ஆக்ஸை நீங்கள் படித்தீங்கன்னா அதில் 20th வசனத்தில் சொல்லியிருக்கோம், Neither sun or stars appeared for many days and the storm continued raging and we finally gave up all hope of being saved. வசனம் 20 போட்டிருக்கு, 14 ஒரு பெருங்காற்று அந்த கப்பலை தாக்கி அவர்கள் வந்து எல்லா நம்பிக்கையுமே இழந்து போனார்களாம். அண்ட் ஹூ இஸ் ரைட்டிங் தட் ஸ்டேட்மெண்ட்? லூக் இஸ் ரைட்டிங் தி ஸ்டேட். லூக் இஸ் சேயிங் வி லாஸ்ட் ஆல் ஹோப். அப்பொழுது 22nd வசனத்தில் பால் எழுந்து நின்று சொல்கிறார், பட் ஐ ஏர்ஜ் யூ டு கீப் யுவர் கரேஜ் பிகாஸ் நோ ஒன் ஆஃப் யூ வில் பி லாஸ்ட் பிகாஸ் தி ஏஞ்சல் ஆஃப் காட் ஸ்டுட் பிசைட் மீ. ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஆரம்பித்த வசனத்திற்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஆரம்பித்த வசனம் எப்படி, பால் ஒரு கப்பல்னு இருக்கிறாரு, அந்த கப்பல் புயலில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த கப்பலில் நின்று அங்கே இருந்து இருக்கிற 276 பீப்புளை பார்த்து பால் சொல்கிறாரு, நேத்திய தினம் என்னிடத்துல தெய்வ தூதன் வந்தா, தெய்வ தூதன் சொன்னார், நீங்கள் யாரும் மடிந்து போவதில்லை, நான் ரோமுக்கு போய் சீசர் முன்பாக நான் இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நவ் யூ கெட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஹியர் இஸ் அநதர் ஸ்டார்ம் stopping a boat which is heading towards a Gentile country. Hallelujah. Rome was a Gentile country in those days. It was only after the Lord Jesus Christ that Rome eventually became a Christian nation after the fall of the empire. We won't go into that. But at this moment, God has determined that He will take Paul to Rome and through Paul, He will take the gospel into Rome. Hallelujah. He's on this boat. He has found favor with Julius. They are in the midst of a storm. And the Bible says an angel of God stood right beside. நீ ஆங்கிலத்தில் படித்தீங்கன்னா பால் சொல்வார், என்னுடைய பக்கத்தில் நின்றார் என்று. அதை ஆங்கிலத்தில் போட்டுக்கோ, the angel of God stood beside me. அவர் சொல்வார், the angel of God whom I belong to stood beside me அப்படின்னு சொல்லுவாங்க. கலிலேய பட்டணத்துக்குள்ளே செல்லுகிற அந்த படகில் யார் இருந்தார்? ஆண்டவரே இருந்தார். இந்த இடத்தில் பால் அருகில் யார் இருந்தார்? The Bible says, the angel of God who I serve. And Paul tells the people, nevertheless, the ship will be lost. The ship has to run aground somewhere. The ship will be lost, but the people will be saved. This is what Paul says. And if you continue reading the book of Acts 27, the Bible says, they eventually run aground an island. Who remembers the name of that island? Malta, right? That's where Paul was shipwrecked, in the island of Malta. Now in here, you can't even see it in the map. That is Malta there. நீங்கள் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மால்டா வந்து மேப்பிலே தெரியாது. It is only 30 kilometers wide. ஆனால் ஆண்டவர் பாலை ரோமுக்கு கொண்டு சேர he doesn't take him to Rome, but he takes him to Malta. Paul goes and lands on that island. அந்த தீவில் போய் பால் வந்து அங்கே இறங்குகிறார். இறங்கின உடனே அந்த இருக்கிற தீவன மக்கள்லாம் இந்த பைபிள் சேஸ் தி ஐலண்டர் ஷோட் அன்யூஷுவல் கைண்ட்னஸ். இந்த அன்யூஷுவல் வேர்ட் ஐ வாண்ட் டு ட்ரா யுவர் அட்டென்ஷன் டு. காட் கிவ்ஸ் ஜூலியஸ், காட் கிவ்ஸ் பால் ஃபேவர் இன் தி ஐஸ் ஆஃப் ஜூலியஸ். நவ் வென் திஸ் மேன் கெட்ஸ் இன் டு தி ஐலண்ட், அங்கிருந்து அந்த தீவில் இருந்த மக்கள் எல்லாம் த பைபிள் சேஸ் தே ஷோட் அன்யூஷுவல் கைண்ட்னஸ் டு பால். அந்த பீச்சிலே அவங்க ஒரு நெருப்பை கொளுத்தி எல்லாரும் வந்து குளிரில் வந்து குளிர் காயத்துக்காக உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போது ஒரு விஷயம் நடக்கும், அது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. என்ன விஷயம் நடக்கும்? ஒரு பாம்பு ஒரு கையை சுற்றிடும், சுற்றினா ஐலண்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, இந்த மனிதன் ஒரு கொலைக்காரனாக இருப்பார். ஏனெனில் கடலில் மறைக்காமல் தப்பி வந்த பொழுதும் த காட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் நாட் ஸ்பேரிங் ஹிம், ஹி இஸ் கோயிங் டு பி டெட் என்று தீவில் இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்களாம். யூ ரிமம்பர் தட் தே லுக் அட் ஹிம் அண்ட் தே சே திஸ் மேன் மஸ்ட் பி அ மர்டரர் பிகாஸ் ஹி எஸ்கேப் ஃப்ரம் த சீ, பட் த காட் ஆஃப் ஜஸ்டிஸ், காட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த காட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவில் உண்டு. எங்கே பார்த்துருக்குறீங்க? எல்லாம் கோர்ட்லேயும் ஒரு ஸ்டாச்சு கையில் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, ஒரு தராசுர கண்ணு கட்டி. It is actually the statue of the God of Justice, which was one of the gods of the Romans. In the islanders vande paathu solranga andha deivarku pathinga indha manidana vittu vekkala ivan kolakarana irukkira nimittam ivan vande kadalil irakkamal ippozhudhu paambu kadithu avan irakka pograr endranga. Am I giving you the context? You guys, I'm not making any of this up. What I'm telling you is plain clarity of the word of God. We are breaking it down verse by verse here. அப்போ என்ன ஆகுது? பாலுக்கு அவர் மடிந்து விழுந்து செத்து போகிறாரா? இல்லை, ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணுவாங்களாம். கடைசியில் இதுக்கு ஒன்றுமே ஆகலே, இவர் தான் தெய்வம்ன்ட்டு இவரை எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வாட் இஸ் காட் டூயிங் தேர்? காட் லிஃப்ட்ஸ் பால் அப், தயவு காருண்யத்தை தந்து பாலை உயர்த்துகிறாங்க. த பைபிள் சேஸ் தி ஐல் த மேன் ஹூ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் தி ஐலண்ட் டேக்ஸ் பால் இன் டு ஹிஸ் ஹோம் அண்ட் பால் கோஸ் அண்ட் ப்ரேஸ் ஃபார் ஹிஸ் ஃபாதர் அண்ட் பிளேசஸ் ஹிஸ் ஹேண்ட் ஆன் த மேன்ஸ் ஃபாதர் அண்ட் ஹீல்ஸ் ஹிம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல இருக்கிற அதிபதியின் முன்பாங்க பாலுடைய நாமத்தை உயர்த்துறாரு. த வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ் வில் சே, அதை கேட்ட அந்த தீவில் இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய நோய் நொடி இருந்த மக்கள்லாம் வராங்களாம் பாலை பார்க்க. அந்த பைபிள் இஸ் சோ பியூட்டிஃபுல் இன் சேஸ் ஹி சேஸ் த பைபிள் சேஸ் அண்ட் பால் ஹீல்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். வந்தவர்கள் எல்லாரையும் பால் சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு புயல் தாக்குகிறது, பால் ரோமுக்கு சென்று கொண்டிருக்கிறார், ஆனால் ஆண்டவர் பாலை திசை திருப்பி மால்டாக்கு அனுப்புகிறார். ஏன் மால்டாக்கு அனுப்புகிறார்? How many of you know why the Lord takes Paul to Malta? How long does Paul stay in Malta? 3 months. 3 மாதம் மால்டாவில் இருந்து 3 மாதத்திற்கு பிறகு அவங்களே அவரை இன்னொரு படகுகளை ஏற்றி அவருக்கு தேவையான சாப்பாடுலாம் குத்து அவரை ரோமுக்கு அனுப்புகிறாங்களாம். எழுதியிருக்குதானே? இட் இஸ் ரிட்டன் இன் த புக், ரைட்? ஆஃப்டர் 3 மந்த்ஸ் த பைபிள் சேஸ் தே வெதர் த விண்டர் தேர் அண்ட் வென் த டைம் அட் கம், அதில் எழுதியிருக்கோம், தே ஹானர்ட் அஸ் இன் மெனி வேஸ். அதில் எழுதியிருக்கோம் அந்த இருக்கிற புறஜாதிகள்லாம் பாலை வந்து பல வகையில் அவரை கனப்படுத்தி இன்னொரு கப்பலில் ஏற்றி அவரை ரோமுக்கு செலுத்துறார். த ரீசன் த லார்ட் டேக்ஸ் தி அப்போஸ்டல் பால் டு தி ஐலண்ட் ஆஃப் மால்டா இஸ் திஸ். இன் தோஸ் டேஸ் தேர் வர் ஷிப்பிங் ரூட்ஸ், மெனி ஷிப்பிங் ரூட்ஸ். Malta was the staging ports for all the ships that reached the Western world. Hallelujah. I'm not talking about Rome. I'm talking about Britain. I'm talking about Spain. I'm talking about the other part of the world. இந்த இடம் கிடையாது. இதுக்கு பிறகான இருக்கிற இடங்களுக்கெல்லாம் கப்பல் போனோம்னா இந்த இடத்துல தான் வந்து அவங்க ரீஃபியூல் பண்ணி அவங்க போவாங்களாம். Hallelujah. Am I making sense? So what has God done? Every ship that goes to Malta after that, because all the islanders know who Paul is, all the islanders will talk to every ship that docks in Malta and say, a man came here, he was Paul, he told us about Jesus Christ, he performed these miracles. And the padagal eri poravargal ellam pora edangal ellam enna pannuvaangala அவங்க சொல்லுவாங்களாம், ஹல்லேலூயா, am I making sense, my brothers and sisters in Christ? So why did I labor and take all this time to talk to you about two storms? One storm in the Sea of Galilee and another storm here in the middle of the Mediterranean Sea. Both these storms come to men who are on that journey to talk about the good news of the gospel of God. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போய் சேர்க்கிற மனிதர்களிடத்தில் தான் அந்த இரண்டு பெருங்காற்றுகளும் தாக்குகிறதா. ஹல்லேலூயா. So now the last 5 minutes is the applicability. What does all of this mean for you and I today? If I asked you today, brother, sister, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதாச்சும் புயல் இருக்கா அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா, உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் இன்றைக்கு புயல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? அண்ட் இட் இஸ் அ சீரியஸ் க்வெஸ்டன். இது சும்மா உடம்பு சரியில்லை எனக்கு சளி பிடிச்சிச்சு அந்த புயல்லாம் சொல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் சில புயல்களை தாக்கி, பெருங்காற்றுகள் தாக்கி உங்களை அசைத்து கொண்டு இருக்கிறது. There are many reasons of why a storm attacks a man. பாவத்தின் நிமித்தம் அந்த புயல்கள் வரும். சில சமயம் கர்த்தரை அறியாத நிமித்தத்தில் அந்த புயல் வரும். ஆனால் இன்றைக்கு நான் பேசுவது அந்த இரண்டு புயல்கள் அல்ல, கர்த்தரை அறிந்த மனிதர்களின் வாழ்க்கையில் சில புயல்கள் வரும். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்த மக்கள் தானே. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன புயல் தாக்கி கொண்டு இருக்கிறது? What storm is battering your boat today? ஏதோ ஒன்று இருக்கும் தானே உங்கள் வாழ்க்கையில். இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புயல்கள், அது சாதாரணமான புயல்கள் கிடையாது, அது பெரும் புயல்கள். உங்களுடைய சந்தோஷத்தை சீர்குலைக்கிற புயல்கள், உங்களுடைய திட்டங்களை சீர்குலைக்கிற புயல்கள், உங்களுடைய மினிஸ்ட்ரியை சீர்குலைக்கிற புயல்கள். நம் வாழ்க்கையில் புயல்கள் உண்டு. இன்றைக்கு உங்கள் பாஸ்டராக நான் நின்று உங்ககிட்ட நான் லேண்ட் பண்ணுற ஒரே பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள்லாம் எடுத்து வீட்டுக்கு செல்லணும்னா நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது, அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வேலையை நாம் செய்து கொண்டு நம் வாழ்க்கையை வாழும் பொழுது நம்மை புயல்கள் தாக்கும். ஹல்லேலூயா. ஸ்டார்ம்ஸ் வில் கம் டு தோஸ் ஹூ ஆர் டூயிங் த ஒர்க் ஆஃப் காட். நீங்களாம் சொல்லலாம், பிரதர் நீங்கள் தான் பாஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் தான் எல்லாம் செய்கிறீங்க, நாங்கள் சும்மா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகிறோம் பாஸ்டர், நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை வந்து புயல் எங்களை ஏன் புயல் தாக்கணும் அப்படின்னு உங்களெல்லாம் சில பேர் சொல்லுவீங்க. அதற்கு பதில் இதுதான், சில சமயம் கர்த்தருக்காக நம் வாழ்கிற வாழ்க்கையின் முறை இருக்குது பார்த்தீங்களா. யூ டோன்ட் ஹாவ் டு ஜஸ்ட் டூ மினிஸ்ட்ரி, பட் வென் யூ லிவ் யுவர் லைஃப் பீங் ட்ரூ டு காட், கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தர் எனக்கு சொன்னார் இதுதான், இப்படிப்பட்டு தான் என் வாழ்க்கையை நான் வாழ்வேன். மெக்டானல்ஸுக்கு போனேன்னா நான் சாசெல்லாம் வீட்டுக்கு நான் திருடி எடுத்துகிட்டு வரமாட்டேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து பெண் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், எங்கள் வீட்டில் பெண்ணெல்லாம் அந்த பெண்ணெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரமாட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்தால் யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் திருடக்கூடாது என்று, அதனால் நான் அந்த பெண்ணை நான் எடுக்க மாட்டேன். கர்த்தர் சொல்லியிருக்கார் பிறரை பார்த்து நீ புறம் சொல்லாதே, டோன்ட் டாக் அபவுட் பீப்புள் இன் தேர் பேக், நான் யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு. சிறு 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 காரியங்கள், ஒவ்வொரு காரியங்கள் நம் வாழ்க்கையை நம் வாழும் பொழுது, நம் வாழ்க்கையை நம் சரி செய்து நம் வாழ்க்கையை வாழும் பொழுது பல தடவை கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் புயல்கள் வரும். ஹல்லேலூயா. அந்த புயல்களை கொண்டு வருவது யார் தெரியுமா? இந்த ரெண்டு புயல்களையும் கொண்டு வந்ததும் சாத்தான் தான். உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற புயல்களும், நான் யாரிடத்துல பேசி கொண்டிருக்கிறேன்னா தெய்வ பிள்ளைகளுடன், கர்த்தரை பற்றி அவரை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டவர்கள், உங்கள் வாழ்க்கையில் சில புயல்கள் வரும். ஹல்லேலூயா. இஃப் சம் ஆஃப் யூ ஆர் இன் சர்ச் டே, யேசப்பா உங்களுக்கு தானே என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் நல்லது செய்ய போனாலே எனக்கு தீமை வருதே சுவாமி, நான் இந்த வாழ்க்கையை வாழும்போது இந்த வாழ்க்கையை நான் வாழ விட மாட்டேங்கிறாங்களே தகப்பனே, உங்களுக்கு நான் காரியம் செய்ய போனால் அது எனக்கு எதிர்ப்பு வருகிறது, அந்த புயல்கள் தாக்கி கொண்டிருக்கிற யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களிடத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். The Lord is standing with you. Just like the Bible says in the book of Acts 27, the Lord who I am, who I belong to, His angel stood beside me. உங்கள் புயலில் நீங்கள் தனியாக நீங்கள் நிற்கவில்லை, உங்களோடு கர்த்தர் உங்களோடு துணை நின்று கொண்டிருக்கிறார். நீ உண்மையின் சத்தியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனாலும் உன் வாழ்க்கையில் புயல்கள் தாக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்றார், என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, உன் அருகில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நீ ராயரின் முன்பாக நீ செல்ல வேண்டும், உனக்கு நான் வைத்திருக்கிற டெஸ்டினேஷனுக்கு நீ போயே ஆக வேண்டும், உன்னை எந்த புயல் தாக்கினாலும் அதை உன்னை சாய்ப்பதில்லை. ஹல்லேலூயா. Am I making sense to you? If there are any amongst you, a child of God, going through a very difficult time because of how you are living your Christian life, because of how you've decided to serve God, and because of that, if you think there is a storm in your life, that the Lord is speaking to you today. Hallelujah. உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord says, my son, my daughter, in the book of Romans chapter 8, verses 28, we read it in the Bible reading, a very familiar verse. I'm going to read that verse to you But we are going to look at this verse based on what we understood today, right? Listen to this verse in the book of Romans 8:28. And we know that all things God works for the good of those who love Him, who have been called according to His purpose. All things, if you put this for Paul, the storm took place in his life for the good of those who love Him. அவ கர்த்தரை நேசிப்பவர்களுக்கு நன்மை செய்வதற்கு தான் அந்த புயல் அவர் இடத்துல வந்ததான். Who have been called according to His purpose. பாலோட பர்பஸ் என்ன? ரோமுக்கு போய் கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும், அந்த புற ஜாதி மக்கள் இடத்துல போய் சேர வேண்டுமா? அவர் பாதையில் ஒரு புயல் வருகிறது. ஆண்டவர் சொல்றார், அந்த புயலும் அதையும் நான் பயன்படுத்தி என்னுடைய பர்பஸுக்காக நான் அதை திருப்புவேன். பாலை நான் மால்டாக்கு கொண்டு போவேன். மால்டால் இருக்கிறவர் முன்பாக காருண்யத்தை தந்து பால நாமத்தை உயர்த்துவேன். அதன் மூலியமாக மால்டால் உள்ளவர்கள் என்னை அறிவார்கள். என்னை அறிந்ததன் நிமித்தமாக அந்த இடத்துல போகிற ஒவ்வொரு கப்பலில் இருக்கிறவர்களிடத்திலும் கர்த்தருடைய நாமம் அந்த கப்பலில் ஏறி உலகத்தில் இருக்கிற எல்லா பட்டினங்களுக்கும் அது செல்லுமா? ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், வென் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஆஸ்ட், ஐ எம் ஃபினிஷ்ட், when he was asked what is the signs for the end days, ஆண்டவர் சொல்வாரு, this gospel will be preached to the ends of the world and then the end will come. கடைசி எப்போ வருமா? கர்த்தருடைய வார்த்தை உலக பரியந்தம் போய் சொல்லும் பொழுது தான் கர்த்தருடைய அந்த எண்ட் வருமா. ஃபைனல் க்வெஸ்சன், when Jesus went on that boat and when the two demon possessed men meet Jesus, what do they tell him? I know you're the son of God. Why have you come here to torment me before my end of the time? That is what it means as the end of the time. Hallelujah. So therefore, you and I, who are God's children, have a calling to serve God and spread His gospel. நீ எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்து அவருடைய நாமத்தை நீ தேசங்களுக்கு கொண்டு போறியோ, அந்த ஒவ்வொரு படியிலும் யார் திரட்டப்படுகிறார்கள்? Who gets threatened? ஹாலிடே முடியும் போது நம்ம நீனே வருவோம்ல, ரெண்டு நாள் தான் இருக்குது, ஒரு நாள் தான் இருக்குன்னு ஹாலிடே முடியும் போது அது மாதிரி பிசாஸ்லாம் நீனே இருப்பாங்களாம். இன்னும் இந்த இடம் தான் இருக்குது, கர்த்தர் அறியாதவங்க இந்த ஜனம் தான் இருக்கிறாங்க, இந்த ஜனம் தான் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அறிவித்தாங்கன்னா நம்ம மேட்ரு ஃபினிஷ்டு, இது எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும். தட் இஸ் வை த ஸ்டார்ம்ஸ் கம். ஹல்லேலூயா. ஆம் ஐ மேக்கிங் சென்ஸ்? ஐ எம் நாட் குக்கிங் திங்ஸ் அப், ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத் ஆஃப் வாட் காட்ஸ் வேர்ட் ஸ்டேட்ஸ். So therefore, as a child of God, நீங்க எந்த எஃபர்ட் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை எங்கே நீங்க எடுத்து செல்கிறீங்களோ, அந்த ஒவ்வொரு எஃபர்ட்டுமே கர்த்தருடைய நாமத்தை பிரதிபலிக்க நீங்க எடுக்கும் பொழுது உங்களை பிசாசவனன் எதிர்ப்பான். ஹல்லேலூயா. அதனால நீங்களாம் சொன்னா, பிரதர் இந்த விஷயம்லாம் எனக்கு வேணாம் பிரதர், நான் யூகேக்கு வந்தேன், நான் ரெண்டு வீடு வாங்கிக்கிறேன், வேலையை நடத்துக்கிறேன், என் பிள்ளைங்களெல்லாம் நான் படுக்கிறேன், ஓல்ட் ஏஜ் ஹோம்ல கொஞ்சம் பணம் எடுத்து நான் ஊருக்கு போய் செட்டில் ஆகிறேன் பிரதர், இந்த சுவிசேஷம்லாம் ப்ளீஸ் பிரதர், இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது, இந்த புயல்லாம் எனக்கு ஆகாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். த ஃபண்டமெண்டல் காலிங் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் ஒன், டு டேக் த நேம் ஆஃப் காட் இன் டு த நேஷன்ஸ். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வாதையும் கட்டாவே, எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, அதெல்லாம் ஆண்டவர் தருவாருங்க. ஆனால் உங்களை குறித்து ஒரே ஒரு காரியம் தான் வைத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை தேசங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் உங்களோட காலிங், அதுதான் உங்களோட பர்பஸ். பயப்படாதீங்க. சர்ச்சில் இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருக்கு உண்மையும் சத்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு புயல்கள் உண்டா? பயந்தே போகாதீங்க. அதில் அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் பால் பக்கத்தில் நின்ற போட சொல்வார், ஃபியர் நாட் பால், யூ வில் நாட் டை, யூ வில் கோ ஸ்டாண்ட் பிஃபோர் சீசர். ஹல்லேலூயா. அதே வார்த்தை கர்த்தர் நம்ம இடத்துல சொல்றார், பயப்படாதே, உன் அருகில் நான் நின்று கொண்டிருக்கேன், நீ ஓடுகிற ஓட்டத்தை நீ ஓடு, அந்த முடியும் பரிந்த நான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன், என் நாமத்தை சொல்லி வா என்று. ஹல்லேலூயா. கம் எரிக், நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு அருமையான ஒரு பாடலை நம் பாடி கம்யூனிட்டிக்குள்ளாக கடந்து செல்வோம். தேங்க்யூ.